வானங்கள் என் தலை மேல் கரம் குவித்தே வருமே உனை கேட்க நான் சீரமே தாழ் பணிந்தே தலைவா உனை வணங்க என் தலை மேல் கரம் குவித்தே வருமே உனை கேட்க நான் சீரமே தாழ் பணிந்தே அகல் போலிரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும் அகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும் நிலையாய் உனை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவே நான் மலையாய் உயர்வடைவே தலைவா உனை வணங்க என் தலை மேல் கரம் குவித்தே வரமே உனை கேட்க
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே
ஆமென்
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக
இயேசுவில் பிரியமானவர்களே தவக்காலத்திலே பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய நாம் அனைவரும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் செய்யக்கூடிய தவ முயற்சிகளின் வழியாக பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் இந்த பலியிலே நாம் அன்றாடுவோம். இன்றைய முதல் வாசகத்திலே ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர் பேறு பெற்றோர் என்று. அப்படி ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் கலக்கமடைய மாட்டார்கள். அதை தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களை, நம்முடைய வாழ்விலே இத்தகைய நம்பிக்கையை நாம் ஆண்டவர் மேல் கொண்டிருக்கின்றோமா வைத்திருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அத்தகைய நிலைக்கு கடந்து வருவதற்கான ஆசிரை இறைவன் இந்த வழியிலே நமக்கு தர வேண்டும் என்று தொடர்ந்து நாம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்,
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாயும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமென்.
என் பிதாவே என்னை மன்னியும், என் பிதாவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை இரட்சியும், இயேசுவே என்னை இரட்சியும், ஆவியானவரே என்னை பலப்படுத்தும், ஆவியானவரே என்னை பலப்படுத்தும்.
மன்றாடுவோமாக. இறைவா மாசின்மையை மீண்டும் தருபவரும் அதை அன்பு செய்பவரும் ஆனவரே, உம் ஊழியர்களின் இதயங்களை உம்மிடம் திருப்பியறலும் அதனால் அவர்கள் உம் ஆவியார் மீது உள்ள பற்றினால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கையில் உறுதி மிக்கவர்களாகவும் செயலில் ஆற்றல் மிக்கவர்களாகவும் திகழ செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். மனிதரில் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்படுவர், ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17 இறைவசனங்கள் 5-10 முடிய ஆண்டவர் கூறுவது இதுவே: மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலைநிலத்து புதர்ச்செடிக்கு ஒப்பாவர், பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார். பாலை நிலத்தின் வறண்ட பகுதியிலும் யாரும் வாழ உவர் நிலத்திலும் அவர்கள் குடியிருப்பார். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர், அது நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது. வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை, அதன் இலைகள் பசுமையாயிருக்கும். வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது, அது எப்போதும் கனி கொடுக்கும். இதயமே அனைத்திலும் வஞ்சகமிக்கது, அதனை நலமாக்க முடியாது, அதனை யார்தான் புரிந்து கொள்வர்? ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆய்பவர், உள் உணர்வுகளை சோதித்து அறிபவர், ஒவ்வொருவரின் வழிகளும் செயல்களிலும் விளைவுக்கு ஏற்றவாறு நடத்துபவர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
நீயே என் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. நீயே என் கோயில் நானோ உன் சாயல், உனை போல வாழ்வேன் ஆசையிலே. நீயே என் கோயில் நீயே என் தெய்வம், நீயே என் கோயில் ஆண்டவனே. என் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. நீயே என் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. நீயே என் கோயில் நானோ உன் சாயல், உன்னை போல வாழ்வேன் ஆசையிலே. நீயே என் கோயில் நீயே என் தெய்வம், நீயே என் கோயில் ஆண்டவனே. நீயே என் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வே ஆசையிலே.
வார்த்தையின் வடிவில் உன்னை பார்க்கிறேன், வாழ்க்கையின் வழி எங்கும் உன்னை பார்க்கிறேன், செயலுள்ள நம்பிக்கையில் உன்னை பார்க்கிறேன், வாழ்க்கையை வழிபாடாய் உன்னை பார்க்கிறேன், புதுமையின் பொலிவினிலே உன்னை பார்க்கிறேன், புதுமையின் பொலிவினிலே உன்னை பார்க்கிறேன், உருவ அருவங்களில் உன்னை பார்க்கிறேன், நீயே என் கோயில், நீயே என் தெய்வம், நீயே என் கோயில் ஆண்டவனே, நீயே என் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே, நீயே என் கோயில் நானோ உன் சாயல், உன்னை போல வாழ்வேன் ஆசையிலே, நீயே என் கோயில், நீயே என் தெய்வம், நீயே என் கோயில் ஆண்டவனே, நீயே என் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார், ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார், சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலம் தருபவர் பேறு பெற்றோ, ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார், ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக,
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 19-31 உடைய. அக்காலத்தில் இயேசு பரிசேயரை நோக்கி கூறியது, செல்வர் ஒருவர் இருந்தார், அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார், அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இருந்தார், அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே எனக்கு இறங்கும், லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும், ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய், அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார், அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது, அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவிசாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு,
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
யாரை பிரதிபலிக்கிறோம்? இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் வாழும் இவ்வுலகில் மனிதர்கள் எதை வைத்து மதிக்கப்படுகிறார்கள்? பொதுவாக என்று பார்த்தால் பணத்தை வைத்துதான் மதிக்கப்படுகிறார்கள். வெகு சிலர் மட்டும்தான் அவர்களின் நற்பண்புகளின் பொருட்டு மதிக்கப்படுவர். ஆனால் பணத்திற்கு முன்னால் நற்பண்புகள் மறைந்து போகின்றன. இதுதான் மனிதருடைய பார்வையில் உள்ளது. கடவுளுடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், கடவுள் மனிதர்களின் நற்பண்புகளை காண்கிறார், அதை வைத்து கடவுள் அவர்களை அணுகி வருகிறார் என்று காண்கின்றோம். இந்த நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு செல்வரும் லாசரும் என்ற உவமையை பற்றி பேசுகிறார். இதை பற்றி சிந்திப்பதற்கு முன்பாக அன்புக்குரியவர்களை, நாம் உணர வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், செல்வந்தர் பணம் வைத்திருந்ததால் அவர் நரகத்துக்கு சென்றார், ஏழை பணம் இல்லாததால் விண்ணகத்துக்கு சென்றார் என்கின்ற இந்த நினைப்பை நாம் சரியான நினைப்பு அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது சரியான புரிதல் அல்ல அன்புக்குரியவர்களே. செல்வந்தர் பணத்தை நம்பினார், ஏழை லாசர் கடவுளை நம்பினார். செல்வந்தருடைய கண்களை, நற்பண்புகளை பணம் மறைத்துவிட்டது. ஏழையின் கண்கள் கடவுளையே நம்பியிருந்தன. தன் வாழ்வின் ஆதாரம், துன்பத்தில் ஆறுதல், வியாதியில் விடுதலை அனைத்தையும் தனக்கு கொடுப்பவர் கடவுள்தான் என்கின்ற அந்த நம்பிக்கையை ஏழை லாசர் கடவுள் மேல் கொண்டிருந்தார். எனவேதான் அன்புக்குரியவர்களே, அவர் எதிர்பார்த்த ஆறுதலை பெறுவதற்காக விண்ணகம் செல்கிறார். தன்னோடு வாழ்ந்த லாசரை கண்டுகொள்ளாமல் இருந்ததால் செல்வந்தர் நரகத்துக்கு செல்கிறார் என்று காண்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, ஏழைகள் ஏழைகளாகவே இருக்கிறார்கள், ஏழைகளாகவே இறக்கிறார்கள் என்றால் அது பணக்காரர்களுடைய பகிராதன்மைதான் காரணம் என்று சொல்லுவார்கள். ஒரு இடத்திலே ஒரு குழு பணத்தை குவிக்கிறது, தனக்கென்று, தன்னுடைய குடும்பத்திற்கென்று, தன்னுடைய எதிர்கால வாழ்விற்கென்று பணத்தை குவித்து கொள்ளுகிறது. ஆனால் ஒரு குழுவினர் ஒரு இடத்துல பணம் இல்லாமல் தவிக்கிறார்கள், பணம் இல்லாமல் இறக்கிறார்கள், பணம் இல்லாமல் கண்ணீர் விடுகிறார்கள். இதை நாம் செய்திகளிலே பார்த்து கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, செல்வந்தர் என்ன தவறு செய்தார்? பணம் சம்பாதித்தது தவறா? கண்டிப்பாக இல்லை. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே நாம் காண்கின்றோம், ஆண்டவராகிய கடவுள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவருக்கு பணத்தை கொடுத்து, அவர்களுக்கு செல்வத்தை கொடுத்து, அதிக ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களை வழிநடத்தியிருக்கிறார். ஆபிரகாம் செல்வந்தராக இருந்தார் என்று நாம் விவிலியத்திலே காண்கின்றோம். ஆக பணம் சம்பாதிப்பது தவறு அல்ல. லாசரின் இருப்பிடத்தை அந்த பணக்காரர் செல்வந்தர் பிடுங்கி கொண்டாரா என்றால் விவிலியத்தில் அப்படி கொடுக்கப்படவில்லை. தன்னை அலங்கரித்து கொண்டாரே, அது தவறா என்றால் தவறு அல்ல. நாள்தோறும் விருந்துன்று இன்புற்றிருந்தாரே, அது தவறா? அதுவும் தவறு அல்ல. பிறகு எதுதான் தவறு என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, அன்புக்குரியவர்களே, தனக்கு முன்னால் அவதிப்படக்கூடிய, புண்களால் வேதனைப்படக்கூடிய, உணவு இல்லாமல் அல்லல் படக்கூடிய ஏழை லாசரை அவர் கண்ணூக்காமல் இருந்தாரே, கண்டுகொள்ளாமல் இருந்தாரே, அதுதான் தவறு. கண்டுகொள்ளாத தன்மை என்றால், அன்புக்குரியவர்களே, அந்த கண்டுகொள்ளாத தன்மை நம்மையும் கடவுளையும் பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்மையும் பிறரையும் பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. நமக்கும் கடவுளுக்குமான உறவை முறிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவேதான் இந்த நட்சத்திரத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், லூக்கா நற்செய்தி 16:26 எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு உள்ளது என்று சொல்லப்படுவதை காண்கின்றோம். அன்புக்குரியவர்களே, தவக்காலத்திலே பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அனைவரும் நம்முடைய நிலையை எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக, கடவுள் மேல் ஆழமான நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா? என்ன நடந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் கடவுளை மட்டுமே நான் நம்பி இருக்கின்றேன் என்கின்ற அந்த நிலையிலே நம்முடைய வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். எரேமியா நூலிலே ஆண்டவர் சொல்லுகிறார், எரேமியா 17:7 ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர், ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்வை சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்கக்கூடிய நிலையிலே நாம் இருக்கின்றோம். நம்முடைய நம்பிக்கை கடவுள் மேல் இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. நம்பிக்கை இருப்பதால் தான் நாம் ஆலயத்துக்கு வருகிறோம், ஜெபிக்கிறோம், தவ முயற்சிகளை ஏறெடுக்கிறோம், பக்தி முயற்சிகளை ஏறெடுக்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த நம்பிக்கை ஆழமானதாக உறுதியானதாக இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமை கடவுள் அழைத்து, உனக்கு நான் ஒரு மகனை கொடுக்க போகிறேன் என்று 75 அவருக்கு சொல்லுகிறார். வயதான நிலையிலே, முதிர்ந்த நிலையிலே, அன்புக்குரியவர்களே, உறுதியற்ற நிலையிலே ஆண்டவர் மேல் ஆபிரகாம் நம்பிக்கை வைக்கிறார். அவருக்கு வாக்களிக்கப்பட்ட மகன் எந்த வயதிலே அவருக்கு பிறந்தார் என்று விவிலியம் சொல்லுகிறது. அவருக்கு 100 இருந்த பொழுது. ஆக 25 கடவுளுடைய வாக்கு நிறைவேறுவதற்கு காத்திருந்தார் ஆபிரகாம். எனவேதான் அவரை நம்பிக்கையின் தந்தை என்று நாம் அழைக்கிறோம். இந்த உறுதியற்ற நிலையிலே நம்முடைய நம்பிக்கை உறுதியானதாக இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்விலே துன்பமோ வேதனையோ கஷ்டமோ அடுத்தடுத்து வருகின்ற பொழுது நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல் ஆழமானதாக இருக்கிறதா? இன்றைய நற்செய்தியிலே வரக்கூடிய அந்த ஏழை லாசருடைய நம்பிக்கை கடவுள் மேல் ஆழமானதாக இருந்தது. கடவுளை மட்டுமே நம்பியிருந்தார் அவர். தனக்கு முன்பாக செல்வந்தர் பட்டாடை உடைத்து அனுதினமும் விருந்து உண்டு இன்புற்றிருந்த வேளையில் அவர் அதை பற்றி குறை சொல்லவில்லை ஆண்டவரிடம். ஆண்டவரை நம்பியிருந்தார். தனக்கென்று கடவுள் அன்றாட உணவை கொடுப்பார் என்று நம்பியிருந்தார். எனவேதான் அங்கு சொல்லப்படுகிறது, அன்புக்குரியவர்கள், லூக்கா செய்தி 16 நாம் காண்கின்றோம், 21 அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தாம் பசியாற்ற விரும்பினார். ஆக கடவுள் எனக்கு ஏதாவது வழியிலே உணவு கொடுப்பார். என்னை ஒருபோதும் அவர் பட்டினியாக உறங்க வைக்க மாட்டார் என்பதை அந்த ஏழை லாசர் உணர்ந்திருந்தார். அன்புக்குரியவர்களே, உறுதியற்ற நிலையிலே ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருந்தார். இந்த உறுதியற்ற நிலையிலே நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? துன்ப நேரத்தில், கஷ்ட நேரத்தில், கண்ணீரின் பாதையில் நடக்கின்ற பொழுது நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, அன்புக்குரியவர்களே, இன்று நாம் பார்த்த செல்வந்தர் அவருடைய நிலை எப்படிப்பட்டதாக இருந்தது? அவர் தனக்கு முன்பாக இருந்த அந்த லாசரை கண்டுகொள்ளாமல் இருந்தார். கண்டுகொள்ளாத தன்மை நம்மை கடவுளிடமிருந்து பிரிக்கிறது, நம்மை பிறரிடமிருந்து பிரிக்கிறது, நம்மை நம்மிடமிருந்தும் பிரிக்கிறது. எப்படி என்றால், நாம் பிறரை அன்பு செய்யாமல் இருந்தால் கடவுளை அன்பு செய்ய முடியாது. இவர்கள் இருவரையும் அன்பு செய்யவில்லை என்றால் நம்மை அன்பு செய்யவில்லை என்றுதான் அர்த்தம். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த கண்டுகொள்ளாத தன்மை நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறதா, நாம் வாழக்கூடிய சமூகத்தில் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம்.
அந்த செல்வந்தர் கடவுளை மறந்துவிட்டு தன்னோடு வாழக்கூடிய மனிதர்களை மறந்துவிட்டு கண்டுகொள்ளாமல் இருந்து தன்னுடைய இன்பம்தான் முக்கியம் என்று மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார். அன்புக்குரியவர்களே, இந்த இருவரிலே ஏழை லாசர், செல்வந்தர், இவர்கள் இருவரிலே நாம் யாரை பிரதிபலிக்க இருக்கின்றோம்? ஏழை லாசரை பிரதிபலிக்க இருக்கின்றோமா, அல்லது செல்வந்தரை பிரதிபலிக்க இருக்கின்றோமா? செல்வந்தரை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருப்பமையானால் அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய அருளை நம்மால் பெற முடியாது, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஏனென்றால் நாம் கடவுளை நம்பக்கூடியவர்களாக இல்லை. நம்மோடு வாழக்கூடிய மனிதர்களை நமக்கு இருக்கக்கூடிய செல்வத்தினாலோ நேரத்தினாலோ காக்கக்கூடியவர்களாக இல்லை. நம்மையே நாம் தியாக பலியாக அவர்களுக்காக ஒப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இல்லை. எனவே நாம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக இருக்க முடியாது. செல்வந்தரை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருந்தால், ஏழை லாசரை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருந்தால், அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் நடக்கக்கூடிய இன்பத்தில், துன்பத்தில், கஷ்டத்தில், கவலையில் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக இருப்போம். தொடக்க நூல் 4:9 ஆண்டவராகிய கடவுள் காயினை பார்த்து கேட்டார் அல்லவா, உன் சகோதரன் ஆபேல் எங்கே? நான் என்ன, என் சகோதரனுக்கு காவலாளியா என்கின்ற அந்த பதிலை நாம் சொல்ல மாட்டோம். ஆங்கிலத்தில் இர்ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்வோம், அதாவது பொறுப்பு ஏற்காத தன்மை. இவர்களை எனக்கு நீர் கொடுத்திருக்கிறீர், எனவே அவர்களை நான் பொறுப்புடன் உடன் பார்த்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த நிலைமை நம்மிடம் இருக்க வேண்டும். ஏழை லாசரை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார். இல்லை என்றால் அன்புக்குரியவர்களே, செல்வந்தரை போல பிறரை கண்டுகொள்ளாமல், பொறுப்பை உணராமல் வாழக்கூடியவர்களாக இருப்போம். எனவே இந்த நாளிலே தவக்காலத்திலே பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அனைவரும் ஏழை லாசரை பிரதிபலித்து கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ்ந்து, நம்முடைய வாழ்விலே கடவுள்தான் எனக்கு எல்லாம், என்னுடைய கோட்டை, என்னுடைய அரண் கடவுள் மட்டும்தான் என்று திருப்பாடல் 91:1-2 திருப்பாடல் ஆசிரியர் பாடுவது போல அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்விலே வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்போமையானால், நிச்சயம் அன்புக்குரியவர்களே, ஏழை லாசரை போல நாமும் கடவுளுடைய ஆறுதலை பெறுவோம், கடவுளுடைய உடனிருப்பை பெறுவோம், கடவுளுடைய பராமரிப்பை பெறுவோம். இதை உணர்ந்தவர்களாக நாம் யாரை பிரதிபலிக்க இருக்கின்றோம் என்கின்ற சிந்தனையோடு இந்த பலியிலே நாம் பங்கு பெறுவோம்.
ஒரு சிறு விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன், மலர்ந்தேன், அர்ப்பணித்தேன். உன்னடி பணிந்து உன் ஒளியில் சரணடி